வேரிகாஸ் வானொலி தமிழ் பணி. இறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்கு முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு வைகாசி திங்கள் 12 நாள் மே 26 ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே,
நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855,
மாலை 7:30 சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி,
இன்னொருவரின் சாப்பாட்டில் எவ்வளவு உப்பு இருக்கிறது என்பதை அதை சாப்பிட்ட பின்புதான் அறிந்து கொள்ள முடியும். இதுபோன்றே மாடிப்படிகளை ஏறி பார்த்தால்தான் அதன் துன்பம் புரியும். சொன்னவர் டென்ட்ரே.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு
மே 26 கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற இந்திய நடிகையும் 1000 படங்களுக்கு மேல் நடித்தவருமான நடிகை மனோரமா பிறந்த நாள். 1906 இந்திய விஞ்ஞானியான பிபி பால் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தார். 2000 இலங்கையில் விடுதலை புலிகள் போர் நிறுத்தம் செய்தால் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு யாழ்ப்பாண முதலமைச்சர் பதவி தருவதாக சந்திரிகா குமாரதுங்க அறிவிப்பு செய்த தினம் இன்று.
அருள் அலைகள்
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் மூவொரு கடவுள் விழாவை சிறப்பிக்கின்றோம். மூவொரு கடவுள் விழா ஓர் மறையுண்மையின் விழா. ஏன் மறையுண்மை? நம் அறிவிற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஓர் உண்மை அது. கணிதவியலின் அடிப்படையில் 3 பொருட்களையோ நபர்களையோ கூட்டினால் 3 என்று விடைவரும். மூவொரு கடவுளின் மறையுண்மையில் தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரும் தனித்தனி நபர்கள், ஆனால் ஒரே கடவுள். அதாவது விடை 3 அல்ல, 1. இது எப்படி முடியும் என்று கேட்டு இந்த மறையுண்மையை பற்றி மேலும் அறிய முயற்சி செய்து கைவிட்டோர் பலர். புனித அகுஸ்தினாரின் வாழ்வில் நிகழ்ந்த அனுபவத்தை அனைவரும் அறிந்திருப்போம். கடல் நீரை முழுவதும் எவ்வாறு சிறு குழியில் நிரப்ப முடியாதோ அதுபோல இந்த மறையுண்மை முழுவதையும் நமது சிறு மூளைக்குள் புகுத்தி தெளிவு காண முடியாது. கடவுள் 3 நபர்களாய் திகழ்கிறார் என்பதை இயேசு விளக்கியுள்ளார். தந்தை கடவுளை அப்பா என இயேசு மார்க்கு நற்செய்தியில் அறிமுகப்படுத்தினார். துணையாளரான தூய ஆவி உங்களோடு இருப்பார் என்று 3 ஆளாகிய கடவுளை நமக்கு தந்தருளினார். இதுவே நமது விசுவாச அறிக்கையில் நாம் குறிப்பிடுகிறோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் அடியார் மிக தெளிவாக மூவொரு கடவுளை பற்றி விளக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். மேலும் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நற்செய்தியில் கிறிஸ்து தந்தையோடு ஒரே ஆளாயிருப்பதை விளக்குகிறார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என யோவான் செய்தி குறிப்பிடுகிறது. மூவொரு கடவுள் விழா நமது உறவுகளையும் உறவுகளின் ஆழத்தையும் அலசி பார்க்க அழைக்கின்றது. மேலும் அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு போன்ற பண்புகள் நமது உறவுகளிடையே இருக்கின்றதா? நமது எண்ணங்கள், சிந்தனைகள், சொற்கள் மற்றும் செயல்கள் அனைத்தும் நமது உறவுகளை மேம்படுத்த உதவுகின்றதா? இயேசு நம்மை நோக்கி நமது உறவுகளுக்காக இறை தந்தையிடம், தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என மன்றாடுகின்றார். மூவர் கடவுள் நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய பாடம். கடவுள் ஓர் அன்பு குழுமம், தனி வாழ்வுக்கு அல்ல, மாறாக ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கப்பட்ட ஒற்றுமை, அன்பின் சங்கமம், முழுமையான புரிதல். இந்த விசுவாச புரிதலை நாம் திருமுழுக்கில் பெற்றுள்ளோம், இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மூவர் கடவுள் காட்டும் ஒற்றுமை, கூட்டு வாழ்வு, அன்பு, புரிதல், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய இவையாவும் நம் வாழ்வில் இல்லை. பிளவுகளும் வேறுபாடுகளும், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனும் நிலையும் சமூகத்தில் மட்டுமில்லை, நமது கிறிஸ்துவ சமூகத்திலும் நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் உள்ளது. இதுவே நமது பங்குகளிலும் அன்பியங்களிலும் குடும்பங்களிலும் தென்படுகிறது. மூவொரு கடவுளின் உறவு எட்ட முடியாத கனி அல்ல. நம் திருச்சபையின் விசுவாச வாழ்வில் அதன் மக்களாகிய நாம் அனைவரும் நமது அன்புறவாலும் புரிதலாலும் பாகுபாடுகளற்ற உயர்ந்த நட்புறவாலும் அதே அன்புறவை வாழ முயற்சிப்போம்.
திருப்பாடல் 8.
வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேசமாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு இனிய இதயங்களே, மீண்டும் இந்த ஞாயிறு காலை நேரத்திலே அருள் அலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு உறவாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுளின் பெருவிழா என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். மூவொரு கடவுள், கிறிஸ்தவர்களின் விசுவாசம் என்று வடச்சொல்லை நம்பிக்கை என்று சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்புகிறார்கள், கடவுள் ஒரே கடவுள். ஆனால் அவர் மூன்று ஆட்களாக இருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவி. மூவொரு கடவுள் என்று சொல்கிறார்கள், என்று நம்புகிறார்கள். மூன்று ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள். மிகச் சாதாரணமாக இறையியல் தத்துவத்தை, எந்த ஒரு மதத்தினுடைய இறையியல் தத்துவத்தை பார்க்கின்ற பொழுதும் அங்கு ஆக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், பாதுகாக்கும் கடவுள் என்று சொல்கிறார்கள். இந்த தத்துவம் மூவொரு கடவுளில் அடங்குமா என்று பார்க்கின்றோம். தந்தையானவர் மகன் என்ற வார்த்தை வழியாக இந்த அகில உலகத்தையும் படைத்தார். அவர்களுக்கு இடைப்பட்ட அன்பின் வெளிப்பாடுதான் தூய ஆவி என்று விளக்குகிறார்கள் இறையியல் வல்லுநர்கள். இது ஒரு விசுவாச சத்தியம், நம்பிக்கையில் அடிப்படையில் அமைந்திருக்கின்ற ஒரு மாபெரும் உண்மை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே பல மகா ஆத்மாக்கள் உண்டு, அவர்களை புனிதர்கள் என்று சொல்கிறோம். அன்னை தெரசாலை வாழும் புனித என்று சொன்னோம். இப்படி பல ஆயிரக்கணக்கான புனிதர்கள். இந்த புனிதர்கள் யார் என்று சொன்னால், கடவுளின் வார்த்தையை முழுமையாக, இறைவனின் இறை அரசின் விழுமியங்களை முழுமையாக தங்களது வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், அவர்களைத்தான் புனிதர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் மகாத்மாக்கள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட புனிதர்களில் ஒரு மாபெரும் புனிதர் தான் புனித அகுஸ்தீனார். இவர் ஏறக்குறைய மூன்றாம் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மா புனிதர். இவர் கடவுளை பற்றி அதிகமாக தியானித்து சிந்தித்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் சொல்லுவார், ஒரு முறை கடற்கரையிலே இந்த மூவொரு கடவுளை பற்றி, ஒரே கடவுள் மூன்று ஆட்கள், அது எப்படி இருக்க முடியும் என்பதை சிந்தித்தவராக, தியானித்தவராக இதை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்று மிக ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தவராக கடற்கரையிலே நடந்து கொண்டிருந்ததாகவும், அவ்வாறு அவர் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த கரையிலே ஒரு சிறு குழந்தை கரையிலே ஒரு சிறு குழியை தோண்டி தங்களது பிஞ்சு கைகளால் கடலில் இருக்கின்ற தண்ணீரை மொண்டு வந்து அந்த குழியை ஊற்றிக்கொண்டிருந்ததாம். அப்பொழுது அதனை கவனித்துக் கொண்டிருந்த புனித அகுஸ்தினார் அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்து, குழந்தையே என்ன செய்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். அந்த குழந்தை சிரித்துக்கொண்டே, அதோ அங்கே பார்த்தீர்களா, எவ்வளோ பெரிய கடல், அந்த கடலில் இருக்கின்ற தண்ணீரையெல்லாம் என் கரங்களிலே அள்ளி வந்து நான் தோண்டி அந்த சிறு குழியிலே நான் ஊற்றப்போகிறேன். இதோ இன்னும் நான் அவ்வளவு தண்ணீரையும் கொண்டு வந்து இந்த குழியில் சேர்த்து விடுவேன் என்று சொன்னதாம். அகுஸ்தினார் சிரித்துக்கொண்டே, குழந்தாய், இந்த கடல் எவ்வளவு பெரியது என்று உனக்கு தெரியுமா? அவ்வளவு நீரையும் உனது பிஞ்சு கரங்களிலே கொண்டு வந்து எப்படி உன்னால் இந்த குழியிலே ஊற்றி கடலை தரைமட்டமாக்க முடியும்? இது ஏலமா என்று கேட்டிருக்கிறார். அந்த குழந்தையும் சிரித்துக்கொண்டே, உன் மூளை எவ்வளவு சிறிய மூளை, இந்த சிறிய மூளையிலே இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் சக்தியாகிய கடவுளை பற்றி உன்னால் முழுமையாக விளக்கி சொல்ல முடியுமா? இது உனக்கு சாத்தியப்படுமா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே மறைந்து விட்டதாம். இது ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கடவுளை பற்றி முழுமையாக அறிந்து அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய சக்தி என்ன, அவருடைய தன்மை என்ன என்பதை முழுமையாக இந்த குருவி மூளையினால் விளக்கி சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்கிறோம். எவ்வளவு விஷயங்களை நாம் பேசுகிறோம். ஆனால் மனித வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன் சக மனிதனையே புரிந்து கொள்ள முடிவதில்லை. பெற்றோர்கள் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளையே அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. உடன் பிறந்த சகோதரனை, சகோதரியையே புரிந்து கொள்ள முடிவதில்லை. நான் பாதி நீ பாதி என்று சொல்லி இரு பாதிகள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய தம்பதிகளே தங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. வாழ்கின்ற இந்த சமூகத்திலே அருகாமையில் இருக்கின்ற நாம் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள இயலாத இந்த சூழலில், இந்த சூழலில் கண்ணால் காண முடியாத கடவுளை நாம் எப்படி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்? நம்பிக்கைதானே வாழ்க்கை. ஆனால் அதே வேளையில் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வியின் அடிப்படையான விழுமியங்கள் உண்மையானவை. அன்பு உண்மையானது, தியாகம் உண்மையானது, நேர்மை உண்மையானது, உண்மையும் உண்மையானது. எனவே இப்படிப்பட்ட விழுமியங்களை வாழ்வதற்கு நாம் எப்பொழுது முழுமையாக நம்மையே நாம் கையளிக்கின்றோமோ, நிச்சயமாக காண முடியாத கடவுளை கண்கூடாக நமது வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்த முடியும். அத்தகைய திருநாள் தான் இன்றைய திருநாள். மூவொரு கடவுளாகிய அன்புமயமான, தியாகமயமான, ஒளிமயமான, உண்மையின் மயமான, நேர்மையின் மயமான அந்த கடவுளை நமது வாழ்க்கையின் வழியாக நிச்சயமாக நம்மால் பிறருக்கு வாழ்ந்து காட்ட முடியும். கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்கு, தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த உலகிலே ஒரு மனிதனாக உருவெடுத்தார். மனித உருவில் தோன்றிய கடவுள் அன்பை முழுமையாக வாழ்ந்து, தியாகத்தை முழுமையாக செய்து நிறைவேற்றி அந்த அன்புக்கும் உண்மைக்கும் தியாகத்திற்கும் உரு கொடுத்தார். அப்படியென்றால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனின் அந்த உயிருள்ள வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இறைவனின் தன்மையை, இறைவனின் அந்த காண முடியாத பண்புகளை நமது வாழ்க்கையில் நாம் அடையாளப்படுத்தும், அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் இனிய இதயங்களே, கடவுளின் சாயல் நாம் அனைவரும், கடவுளின் பிள்ளைகள் நாம் அனைவரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சமூகத்திலே கடவுளை நமது வாழ்க்கையின் வழியாக வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை காண்பவர்கள், நமது செயல்பாடுகளை காண்பவர்கள் கடவுளை காண்பார்கள். அதுதானே உண்மை. அத்தகைய உன்னதமான உயரிய வாழ்க்கைக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நமது வாழ்க்கையின் வழியாக கடவுளை பிறருக்கு காட்டுவோம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
வேரிதாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். உயிர்காக்கும் மருந்துகள் அனைவருக்கும் கிடைக்கும் வழிகளை திரு அவை எதிர்பார்க்கிறது. பேராயர் சிக்மன் ஜிம்போஸ்கி. உயிர்காக்கும் மருந்துகள் அனைவருக்கும் இலவசமாக அல்லது மிக குறைந்த விலையில் கிடைக்கும் வழிகளை அனைத்து அரசுகளும் தீவிரமாக தேடுவதை கத்தோலிக்க திரு அவை எதிர்பார்க்கிறது என்று வத்திக்கான் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். மே மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி முடிய ஜெனீவாவில் நடைபெற்று வரும் உலக நலவாழ்வு நிறுவனத்தின் 66ஆவது மாநாட்டில் உரையாற்றிய திருப்பிட நலவாழ்வுத்துறையின் தலைவர் பேராயர் ஜிக்மன் ஜிம்மாவஸ்கி இவ்வாறு கூறினார். மாநாட்டின் தலைவருக்கும் பங்கேற்கும் அனைவருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறி பேராயர் ஜிம்மாவஸ்கி உலகெங்கும் அனைவருக்கும் அடிப்படை நலனை உறுதி செய்யும் மில்லேனிய இலக்கினை அடைய அனைவரும் இணைந்து உழைக்க வேண்டும் என்று கூறினார். நலவாழ்வும் முன்னேற்றமும் ஒவ்வொரு மனிதனின் உடல் தேவைகள் மட்டுமல்ல, அவர்களது உணர்வு பூர்வ ஆன்மீக சமுதாய மற்றும் பொருளாதார தேவைகளிலும் கவனம் செலுத்துவதன் வழியாக முழுமையான வளர்ச்சி பெற முடியும் என்பதை பேராயர் ஜிம்மாவஸ்கி வலியுறுத்தினார். ஒக்லஹோமா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுப்பியுள்ள அனுதாப தந்தி. ஒக்லஹோமா சூறாவளியில் உயிரிழந்த அனைவரையும், சிறப்பாக அங்கு உயிரிழந்த குழந்தைகளையும் தான் சிறப்பாக நினைவு கூறுவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுதாப தந்தியொன்றை அனுப்பியுள்ளார். இத்திங்கள் பிற்பகல் 3 மணியளவில் ஒக்லஹோமா நகரின் தென்பகுதியிலும் மோரி என்ற இடத்திலும் 210 மைல் வேகத்தில் வீசிய சூறாவளியில் உயிர் இழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோரை தன் ஜபத்தில் நினைவு கூறுவதாக திருத்தந்தை இத்தந்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒக்லஹோமா பேராயர் பால் ஹாக்லி அவர்களுக்கு திருத்தந்தையின் பெயரால் திருப்பிடச் செயலர் கர்தினால் தார்சிசியோ பெர்தானோ இந்த தந்தியை அனுப்பியுள்ளார். இந்த இயற்கை பேரிடரின் விளைவுகளை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அனைவரையும் தான் மனமாற வாழ்த்துவதாகவும் அவர்களுக்கு தன் ஆசிரை வழங்குவதாகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தந்தியில் குறிப்பிட்டுள்ளார். இச்சூறாவளியில் இறந்தோரின் எண்ணிக்கை 100 இருக்கும் என்று முதலில் கணக்கிடப்பட்டாலும் இச்செவ்வாய் மாலையில் இறந்தோரின் எண்ணிக்கை 24 என உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
வரவேற்பும் குடும்ப உணர்வும் உள்ள ஒரு இடத்தையே நாம் இல்லம் என்று அழைக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ்
மனமார்ந்த வரவேற்பும் நலமுடன் வாழ்வதற்குரிய சூழலும் குடும்ப உணர்வும் உள்ள ஒரு இடத்தையே நாம் இல்லம் என்று அழைக்கின்றோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா வளாகத்தையொட்டி அமைந்துள்ள டோனோ டி மரியா, அதாவது மரியாவின் கொடை என்று அழைக்கப்படும் இல்லத்திற்கு செவ்வாய் மாலை சென்றிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு வாழ்வோர் மற்றும் பணிபுரிவோருக்கு ஆற்றிய சிறு உரையில் இவ்வாறு கூறினார். முத்திப்பேறு பெற்ற அன்னை தெரசா உருவாக்கிய துறவர சபை அருள் சகோதரிகளின் பணிகளுக்கென முத்திப்பேறு பெற்ற திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் அச்சகோதரிகளுக்கு வழங்கிய இல்லம் டோனா டி மரியா. இவ்வில்லத்தின் 25 ஆண்டு நிறைவை சிறப்பிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவ்வில்லத்திற்கு சென்றிருந்தார். இறை அன்பு வெறும் ஏட்டளவு எண்ணமல்ல, அது உடலும் உயிரும் கொண்ட ஒரு உண்மை என்பதை முத்திப்பேறு பெற்ற இருவரின் கொடையாக அமைந்துள்ள இவ்வில்லம் உலகிற்கு பறைசாற்றுகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகிழ்வுடன் எடுத்துரைத்தார். இவ்வில்லத்தில் தங்கி பணியாற்றும் அருட் சகோதரிகளையும் அவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றும் பல தன்னார்வ தொண்டர்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாராட்டினார். செவ்வாய் மாலை டோனோ டி மரியா இல்லத்திற்கு சென்ற திருத்தந்தை அவர்களை புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தின் முதன்மை குரு கர்தினால் ஆஞ்சலோ ஹமாஸ்ரி அவர்களும் பிறரன்பு பணி அருள் சகோதரிகளின் தலைவி பிரேமா ஃபெட்ரிக் அவர்களும் வரவேற்றனர். இவ்வில்லத்தில் 25 அதிகமான பெண்கள் தங்கியுள்ளனர் மற்றும் ஒவ்வொரு நாளும் இவ்வில்லம் 60 அதிகமானோருக்கு உணவு வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
தண்ணீரை பாதுகாக்கும் உலகம் அவசியம் ஐநா.
இயற்கை நீர் வளங்களை பாதுகாப்பதற்கும் அவை குறித்த புரிதல் ஏற்படுவதற்கும் அறிவியல் ரீதியான கூட்டு முயற்சி இன்றியமையாதது என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறியுள்ளது. இப்புதனன்று கடைபிடிக்கப்பட்ட அனைத்துலக உயிரின பன்மைத்தன்மை நாளையொட்டி செய்தி வெளியிட்டுள்ள ஐநா பொதுச்செயலர் பான்கிமூன், தண்ணீருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை அதிகரித்து வரும் ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். தற்போதைய நிலை நீடித்தால் தண்ணீருக்காக வருங்கால தேவைகள் நிறைவேற்றப்படாமல் விடப்படும் என்று எச்சரித்துள்ளார். தண்ணீர் பற்றாக்குறை ஏறக்குறைய ஒவ்வொரு கண்டத்தையும் பாதித்துள்ளது மற்றும் இப்பூமியில் 40 மேற்பட்ட மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றனர் என்று ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் கூறியுள்ளது. தண்ணீரும் உயிரின பன்மைத்தன்மையும் என்ற தலைப்பில் இவ்வாண்டின் இவ்வுலக தினம் கடைபிடிக்கப்பட்டது. இப்பூமியில் உள்ள மொத்த தண்ணீரின் அளவில் 2.5 சுத்த தண்ணீர் என்று ஐநா சுற்றுச்சூழல் நிறுவனம் கூறியுள்ளது.
தமிழ் மக்கள் ஏனைய மக்களைப் போல சம உரிமையுடன் வாழ வேண்டும். மன்னார் ஆயர்.
பொய்களை கூறி தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் ஒற்றுமையை குழப்புவதற்கும் நாட்டுக்கு தீமை செய்ய முளைத்துள்ள பொதுப்பல சேனா என்ற இனவாத அமைப்பை நாட்டு மக்கள் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அழைப்பு விடுத்துள்ளார். வடமாகாண சபை தேர்தல் என்பது தனி ஈழத்திற்கான முதற்படியாகும் என்பதால் இந்த தேர்தலை அரசு நடத்தக்கூடாது என்று பொதுப்பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசாரா தேரர் அழைப்பு விடுத்துள்ளதை பற்றி குறிப்பிட்ட மன்னார் ஆயர், இனவாதிகளின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமல் வடக்கில் மாகாண சபை தேர்தலை அரசு உடனடியாக நடத்தியே ஆக வேண்டும். அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும். அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். தமிழ் மக்கள் ஏனைய மக்களைப் போல சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என மேலும் கூறினார் ஆயர் ராயப்பு ஜோசப்.
திருத்தந்தை பிரான்சிஸ், உலகின் உப்பாக இருங்கள். விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பின் ஆன்மீக உப்பை பரப்புபவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டுமென வியாழன் காலை புனித மார்த்தா இல்லத்தில் நிகழ்த்திய திருப்பலியில் பங்கு கொண்ட விசுவாசிகளிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசு நமக்கு கொடுக்கும் ஆன்மீக உப்பு சேமித்து வைக்கப்படக்கூடாது, அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது இந்த உப்பின் செய்தியையும் அதன் அரும்பெரும் செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் கிறிஸ்தவர்கள் ஓர் அருங்காட்சிய பொருளாக மாறிவிடும் ஆபத்தை எதிர்நோக்குவர் என்று கூறினார் திருத்தந்தை. கிறிஸ்தவர்களின் வாழ்வில் உப்பு என்பது என்ன, இயேசு நமக்கு வழங்கிய உப்பு எது என்ற கேள்வியை தனது மறையுறையில் எழுப்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வை பிறருக்காக வழங்குவதற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். இயேசு நமக்கு வழங்கும் உப்பு விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பின் ஆன்மீக உப்பு என்றும், நம்மை மீட்பதற்காக இறந்து உயிர்த்த இயேசு வழங்கிய இந்த உப்பு ருசியின்றி மாறிவிடக்கூடாது, அது தனது சாரத்தை இழந்துவிடக்கூடாது என்றும், இது சேமித்து வைக்கப்படக்கூடாது, பாட்டிலில் இதை பாதுகாத்து வைத்தால் இது பயனற்று போகும் என்று எச்சரித்தார் திருத்தந்தை. பொருட்களோடு உப்பை சேர்க்கும் போது அவை ருசி பெறுகின்றன எனவும்,
நாம் பெற்றுள்ள உப்பு ருசி பெறுவதற்கு அது பிறரோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் எனவும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் இந்த உப்பை உணவு நேரங்கள், பிறருக்கு பணி செய்வது ஆகிய வேலைகளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தனது மறையுறையில் கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த உப்பை போதிப்பதன் மூலம் சேமித்து மட்டும் வைக்க முடியாது, மாறாக இதற்கு தியானம், ஜபம், வழிபாடு ஆகியவையும் அவசியம் என்றும் கூறினார். இந்த உப்பை திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலிலும் மறைக்கல்வியிலும் தான் பெற்றுக் கொண்டதாக வியாழன் காலை மறையுறையின் இறுதியில் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரி ரோஸ்லட்.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6161-64, லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வெரிதாஸ் தமிழ் பணி சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வெரிதாஸ் தமிழ் பணி நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின் மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட் சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லட்.